அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தி அறிக்கை பிரகசித அரங்கில், இலங்கையின் 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது குறித்த செய்திகள். இந்த விடயம் குறித்து கவிஞர் நிலாந்தன் அளித்த செவி,
இந்தியா இந்த தீவில எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதை பொறுத்துத்தான் 13வது திருத்தத்தினுடைய கதையும் அமையும். இந்தியாவின் பிடி இந்த தீவில் இருகும் போது 13 தரப்படும். இந்தியாவின் பிடி இந்த தீவில் தளரும் போது 13வது திருத்தமும் தலைவீனப்பட்டுக் கொண்டே போகும்.
அமெரிக்க உளவாளி ஸ்டோனனுக்கு தஞ்சமளிக்க 2 தென் அமெரிக்க நாடுகள் முன்வந்திருப்பது குறித்த தகவல்கள். பிறகு தனது காதல் திருமணத்திற்கு ஏற்பட்ட கடும் எதிர்ப்பால் பல்வேறு இன்னல்களை சந்தித்த இளவரசனின் மரணத்தை அடுத்தும் தொடரும் போராட்டங்கள்.
இளவரசன் குடும்பத்தினர் உறுதியாக இருக்கிறார்கள், மறு பிரேத பரிசோதனை நடக்கும் வரை நாங்கள் பிரேதத்தை வாங்க மாட்டோம் என்று அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இந்தியாவிற்கு இந்த இதுவும் ஆகக்கூடாது, அவர்கள் எதுவும் தவறாக முடிவு எடுத்து விடக்கூடாது. நீங்க சேலத்தை சேர்ந்த மேனகா என்ற மருத்துவ கவுன்சிலிங் கொடுத்துள்ளார்கள்.
அகியம் நிகழ்ச்சி நேர்த்தியாக நேய நேரம் இடம்பெறும்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
வடகிழக்கு நைஜீரியாவில் இஸ்லாமிய ஆயுதாரிகள் என்று சந்தேகப்படுவோர் பள்ளிக்கூடம் ஒன்றுக்குள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 30 மாணவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். யூபை மாநிலத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் விடுதியுடன் சேர்ந்து அமைந்துள்ள பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்த ஆயுததாரிகள் மாணவர்களை துப்பாக்கியால் சுட்டு அல்லது எரித்து கொண்டிருப்பதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இந்த தாக்குதலுக்கு எவரும் இதுவரை உரிமை கூறாவிட்டாலும் மேற்கத்திய கல்வி தடுக்கப்பட்டுள்ளதாக கூறி வருகின்ற போக்கோஹராம் என்ற இஸ்லாமிய குழு இந்த பிராந்தியத்தில் ஏற்கனவே இவ்வாறான பள்ளிக்கூடங்கள் மீதான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இந்த இயக்கத்துக்கு எதிராக அதிபர் குட்லக் ஜொனாத்தன் கடந்த மே மாதம் பெரும் இராணுவ நடவடிக்கையை தொடங்கினார். யூபே மற்றும் ஏனைய 2 வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்கனவே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
எகிப்தின் பதவி விலக்கப்பட்ட அதிபர் மோசி அவர்களின் ஆதரவாளர்கள் அவர் இராணுவத்தால் பதவி விலக்கப்பட்டதை எதிர்த்தும், முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மீண்டும் தெருக்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கிழக்கு கெய்ரோ மாவட்டத்தில் பெரும் சனக்கூட்டம் இப்படியான போராட்டங்களில் கலந்து கொள்வதை தொலைக்காட்சி படங்கள் காண்பித்தன. நாடெங்கிலும் வெள்ளியன்று இரவு மோசியின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்க்கட்சி தரப்பினருக்கும் இடையே நடந்த மோதல்களில் 36 பேர் கொல்லப்பட்டதுடன் 1000 அதிகமானோர் காயமடைந்திருக்கின்றார்கள். பிரதான சம்பவம் ஒன்றில் ஷினாய் நகரத்தில் காப்டிக் கிறிஸ்தவ மதகுரு ஒருவரை சுட்ட இனந்தெரியாத ஆயுதாரிகள் அவரது காரை திருடிச் சென்றிருக்கின்றார்கள்.
நாடு கடந்த நிலையில் இயங்கும் சிரியாவின் முக்கிய எதிரணி குழுவான சிரிய தேசிய கூட்டணி சவுதி அரேபியாவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வரும் பழங்குடி பிரமுகர் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது. துருக்கியில் இஸ்தான்புல் நகரில் நடந்த கூட்டத்தில் கிழக்கு ஹசாக்கா மாகாணத்தைச் சேர்ந்த அகமது ஜார்வா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எஸ்என்சி என்ற இந்த குழுவின் செயலாளர் முஸ்தபா சபாவுடன் நெருக்கமான போட்டிக்கு மத்தியில் ஜார்பா வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த அமைப்பின் தலைவராக இருந்த மோவாஸ் அல் காதிப் கடந்த மார்ச்சில் பதவி விலகியமை குறிப்பிடத்தக்கது.
விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளில் பெண்களுக்கான ஒற்றையர் ஆட்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் மரியோன் பாத்தோலி அவர்கள் ஜெர்மனியின் ஷபினே லிசகி அவர்களை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார்.
I dreamed about this moment for so long and I'm sure, believe me, you will be there one more time. I have no doubt about it.
நேர் செட்டுகளில் 6-1, 6-4 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் தனது முதலாவது கிராண்ட்ஸ்லாம் சுற்றுப் போட்டியில் பாத்தோலி வெற்றி பெற்றிருக்கின்றார். மிகவும் பரபரப்பான ஆட்டத்தில் கடுமையான போட்டிக்கு பின்னர் இவர் இந்த பட்டத்தை சுயரித்திருக்கின்றார். ஞாயிறன்று பிரிட்டனின் ஆன்டி மூரே அவர்கள் சேர்பியாவின் நோவக் ஜோக்ஸ் அவர்களை ஆண்களுக்கான இறுதியாட்டத்தில் சந்திக்கின்றார்.
சூரிய சக்தியில் மட்டும் இயங்கும் விமானம் ஒன்று அமெரிக்கா முழுவதும் சுற்றி வரும் அதன் பயணத்தின் இறுதிக்கட்டத்தை தொட்டிருக்கிறது. விமானி அன்று ஃபோஸ்பேக் வாஷிங்டன் டிசியிலிருந்து நியூயார்க் செல்வதற்கான பயணத்தை அதிகாலையிலேயே தொடங்கினார். கிட்டத்தட்ட 21 இந்த பயணத்துக்கு செல்லும் என்று நம்பப்படுகிறது. இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற சுமார் 12,000 சோலார் செல்கள் பகல் வேளையில் சூரிய சக்தியில் சார்ஜ் செய்து கொள்ளும். அதன் மூலம் விமானத்தின் மோட்டார் உபகரணங்களுக்கு 24 சக்தி கிடைக்கும். A340 ஏர்பஸ் அளவுக்கு இறக்கை விரிப்பை கொண்ட இந்த விமானத்தின் எடை ஒரு சாதாரண காரின் அளவை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஏமன் நாட்டின் தலைநகர் ஷானாவில் நடந்த குண்டு தாக்குதல் ஒன்றில் 3 சிப்பாய்கள் கொல்லப்பட்டு மேலும் ஒருவர் காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. தலைநகரின் வடக்கே இருக்கின்ற சோதனைச் சாவடிக்கு அருகாக வீதியின் ஓரமாக இந்த வெடிகுண்டு புதைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்று தெரியவில்லை. அதனையடுத்து சுனிக்களால் நிரம்பிய புதிய அரசாங்கத்துக்கும் ஷியா கிளர்ச்சிக்காரர்களுக்கும் இடையில் பதட்டம் அதிகரித்து வருகின்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். வணக்கம். இலங்கை கண்ணோட்டம். இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு வந்த அமைச்சர் பஷீர் ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினரிடம் இந்திய தரப்பு 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று கூறியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் சீவகன்.
இலங்கையில் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிரும் அரசியலமைப்பின் சரத்துக்களை முழுமையாக அமல்படுத்த வேண்டுமென்றும், அவற்றை நீர்த்து போகச் செய்யாமல் அவற்றுக்கு அப்பாலும் சென்று அந்த விடயங்கள் தொடர்பில் அர்த்தமுள்ள மேம்பாட்டை ஏற்படுத்த வேண்டுமென்றும் இந்தியா இலங்கைக்கு கூறியிருக்கின்றது. இலங்கையில் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற வடமாகாணத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்தில் இந்தியாவின் இந்த கூற்று வந்திருக்கின்றது. இந்தியாவுக்கு சென்றிருக்கின்ற இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பஷீர் ராஜபக்ச அவர்கள் இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்தை சந்தித்து பேசியிருக்கின்றார். அப்பொழுது இலங்கையின் வடமாகாணத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் பஷீர் ராஜபக்ச தெரிவித்த போதே இந்தியாவின் இந்த கருத்தை குர்ஷித் அவர்கள் இலங்கை அமைச்சரிடம் கூறியிருக்கின்றார். வடமாகாண தேர்தல் அறிவிக்கப்பட்டமை குறித்து தனது வரவேற்பை தெரிவித்த இந்திய அமைச்சர் குர்ஷித் அவர்கள் அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருப்பதுடன், அதற்கு அப்பாலும் சென்று இலங்கையில் அர்த்தமுள்ள ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றும் கூறியிருக்கின்றார். 13வது திருத்தச் சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் வகையில் எதுவும் செய்யப்படக்கூடாது என்றும் அவர் இலங்கை அமைச்சர் பஷீர் ராஜபக்சவிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தனது பங்குக்கு இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்தியாவால் மேற்கொள்ளப்படுகின்ற பாரிய திட்டங்கள் குறித்து இலங்கை அமைச்சர் தனது வரவேற்பை தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவினால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் மிகவும் சிறப்பாக செயற்படுவது குறித்து, குறிப்பாக இந்தியாவின் வீடமைப்பு திட்டம் குறித்து இலங்கை மக்கள் மத்தியில் பரந்துபட்ட வரவேற்பு இருப்பதாகவும் இலங்கை அமைச்சர் கூறியதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. வடமாகாண தேர்தலுக்கு முன்னதாக மாகாணங்களுக்கான காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை நீக்குவது குறித்து இலங்கை கவனம் செலுத்தி வருவதாக வந்த செய்திகள் பற்றிய கவலைகள் பற்றி அண்மையில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அவர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சர் குர்ஷித் அவர்கள் 13வது திருத்தச் சட்டம் மாற்றப்படாமல் இருப்பதன் தேவை குறித்தும் அவரிடம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த சட்டம் தொடர்பாக இலங்கை முன்னதாக தெரிவித்த கரிசனைகளுக்கு மாறாக இலங்கை எதுவும் செய்துவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
செய்திகளை தந்தவர் சீவன். இந்நிலையில் இலங்கையில் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் நடக்கும் தற்போதைய விவகாரங்கள் குறித்து இந்தியா நிலைப்பாடு பற்றி இலங்கையின் அரசியல் பகுப்பாய்வாளர் நிலாந்தன் அவர்களை கேட்டார் சீவகன்.
இந்தியா இந்த தீவில எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதை பொறுத்துதான் 13வது திருத்தத்தினுடைய கதையும் அமையும். இந்தியாவின் பிடி இந்த தீவில் இருக்கும் போது 13 தளப்படும். இந்தியாவின் பிடி இந்த தீவில் தளரும் போது 13வது திருத்தமும் தலைவீனப்பட்டுக் கொண்டே போகும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையின்படி இலங்கை அரசாங்கம் பொதுநலவாய உச்சி மாநாட்டை நடத்தணும் என்று விரும்புறது இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. என்னென்றால், உண்மையில பொதுநலவாய மாநாட்டை நடத்துறது என்று முடிவெடுத்ததன் மூலம் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் பிடி கொடுத்துட்டு, இலங்கை அரசாங்கம் பார்த்துட்டு மாகாணசபை தேர்தல் நடக்குமாக இருந்தால் பெரும்பாலும் கூட்டமைப்பு தான் வெல்லும். இந்தியாவின் செல்வாக்கில் இருக்க ஒரு கட்சியிட்ட மாகாண கட்டமைப்பு போகலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கல. முதலாவது அந்த கட்டமைப்பை பலவீனப்படுத்தணும், இரண்டாவது கூட்டமைப்பு பெறக்கூடிய வெற்றியின் பெருமளவு குறைக்கணும். இந்த ரெண்டு முனையிலும் அவையை செயல்படுத்தினா ஆனால் அது எந்த தூரம் கூட்டமைப்பின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தும் என்று பொறுத்து தான் பார்க்கணும்.
இந்த நேரத்துல இந்த 13வது திருத்த சட்டத்தை அதனுடைய பலத்தை மேம்படுத்துறதுக்கு இந்தியாவால எதுவும் செய்ய முடியுமா?
முடியும். இப்ப இருக்கிற நிலைமையில முடியும். ஏனென்றால், மாகாண சபை என்பது இந்தியா கருதுனது 13 உட்பட்ட ஒரு மாகாண சபையைத்தான். உண்மையில இந்த பொதுநலவாய மாநாட்டுக்கு ஏனைய நாடுகளை சம்மதிக்க செய்ததுல இந்தியாவுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பின்னணியில இந்தியா பொதுநலவாய மாநாட்டின் முக்கியத்தன்மையை பாதிக்கக்கூடிய விதத்துல இதுவும் ஒரு நகர்வு எடுக்கப்படலாம் என்ற ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க 13 நீர்த்து போக செய்யற நிலைமைகள் வீக் ஆகும்.
இந்தியா வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லி இருக்குது. ஒன்று வந்து 13வது திருத்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படணும் என்றது ஒன்று, அதுல இருந்து இன்னும் மேல போகணும் என்று ஒன்று. இந்த ரெண்டுக்கும் உண்மையான வாய்ப்பு எப்படி இருக்கு?
இப்ப உள்ள நிலைமை என்னன்னா, இதுக்கு மேல இலங்கை இப்போ உள்ள அரசாங்கம் மட்டுமில்லை, இதுக்கு முன்னிட்டு இருந்த எல்லா அரசாங்கமும் இனப்பிரச்சின தீர்வு கையாண்ட ஒரு உத்திதான். எப்படி என்றால், நீங்க 13+ கேட்க அவர்கள் 13 சோதனைக்குள்ளாக்குவார்கள். அது ஒரு கட்டத்துல நீங்க சொல்லுவீங்கள் 13+ வேண்டாம்,
பதிமூன்று தந்தாலே போதும் அல்ல. இப்ப ஏறக்குறைய அப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் குறந்துட்டார்கள். நிலமா அப்படிதான் இருக்கு. அதாவது பதிமூன்று பிளஸ் பிளஸ் கட்டி இப்ப கதைக்கினார். அதான் இலங்கை தீவில் இந்தியாவின் பிடி இருக்கும் போது பதிமூன்றாவது திருத்த சட்டம் பலமடையும். பிடி தளரும் போது பதிமூன்றும் தளரும். அதாவது பதிமூன்றாவது திருத்த சட்டம் எனப்படுவது இலங்கை தீவில் இந்தியாவின் பிடியை காட்டும் ஒரு குறிகாட்டி, ஒரு அளவு மாலை.
சரி, இந்தியாவோட பிடி இருகுமா, இருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதற்கு அங்க இருக்கின்ற அந்த பிராந்திய சூழ்நிலை வந்து ஏதுவாக இருக்குமா?
இலங்கை அண்மையில் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையை செய்திருக்குது சீனாவோட. அந்த பாதுகாப்பு உடன்படிக்கையின் உள்ளடக்கம் இன்னும் சரியாக வெளிவரையில. அப்படி வெளிவரைக்கெல்லாம் நாங்கள் நிஜத்தை கதைக்கலாம். ஆனால் அந்த பாதுகாப்பு உடன்படிக்கை சில சமயம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கடந்து போவதாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினுடைய இதயமான பகுதி என்று சொல்லத்தக்கது பின்னணிப்பாக காணப்பட்ட இரு நாட்டின் தலைவர்களுக்கிடையிலும் பரிமாறப்பட்ட அந்த கடிதங்கள். அந்த கடிதங்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை பிரதிபலிக்கவை. அப்படி பார்த்தால் இப்ப சீனாவோட ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கைக்கு போறது என்பது அந்த கடிதங்களை கடந்து போவதற்கு சமந்தான். அதபடியால் அந்த பாதுகாப்பு உடன்படிக்கின்ற உள்ளடக்கம் பேசுவதற்கான அடுத்த கட்டத்தை யோசிக்கலாம். அப்ப இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து பார்த்தேக்கில்ல இந்தியா தன் பிடியை எந்த அளவுக்கு இந்த தீவில இருக்குது என்றதை பொறுத்து தான் பதிமூன்று எதிர்காலம் இருக்கு.
பதிமூன்று எதிர்காலம் ஒரு பக்கம் இந்தியாவுடைய அழுத்தம் அது எப்படி செயற்பட போகின்றது என்றதில் இருந்தாலும், உள்ளூர்ல தமிழர்கள் மத்தியில இந்த பதிமூன்று தொடர்பாக அதுக்கான வரவேற்பு இருக்குதா? அவர்களுடைய செயற்பாடு எப்படியானதாக இருக்கின்றது?
பதிமூன்று தொடர்பில் ஒரு தெளிவற்ற போக்கு தான் இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிமூன்ற தீர்வுக்கான ஒரு அடிப்படையாக கருது. பதிமூன்ற தீர்வுக்கான ஒரு அடிப்படையாக கருது. ஆனா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை தீர்வுக்கான ஒரு அடிப்படையாக கருதியல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இப்ப வரையிலும் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுது. இனிமேலும் மாகாண சமைக்கு பின்னிருக்கும் அந்த நிலைமைதான் தொடரும். அதாவது முழுக்க முழுக்க ஒரு பாரம்பரிய மிதவாத பாரம்பரியத்திலேயே தமிழ் அரசியல் கடம் மாற்றப்பட்டு விட்டது. அப்படி பார்த்தீங்கல்ல, அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எனப்படுவது ஒரு பாரம்பரிய மிதவாதத்துக்குரிய அந்த பண்போடு உள்ள கட்சி. அது தனக்குள்ள இருந்த தீவிரவாத தன்மை மிக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே அகற்றிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள பிரதானமான பலம் அது ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு என்பது. அதன் பிரகாரம் அதுக்கு ஒரு ஓரளவுக்கு பிராந்திய மன்றத்திலும் அனைத்துல அரங்கிலும் ஒரு அங்கீகாரம் இருக்கு. அந்த அங்கீகாரம் தான் அது பேரம் பேசும் சக்தி. உண்மையில தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேரம் பேசும் சக்தி என்பது இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அழுத்தமும் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரக்கூடிய அழுத்தமும் தான். அந்த வெளி அழுத்தம் கூடும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமடையும். அந்த வெளி அழுத்தம் பலவீனமடையும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலவீனமடையும். அதாவது இலங்கை தமிழர்களுடைய பேரம் பேசும் சக்தியாக இப்பொழுது இருப்பது வாக்காளர்கள் அல்ல, வெளி சக்திகள் தான்.
அரசியல் பகுப்பாய்வாளர் நிலாந்தன். புனர்வாழ்வு பயிற்சிக்கு உட்படுத்தப்படுவோர் குறித்து அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
புனர்வாழ்வளிப்பதற்காக அரசியல் கைதிகளை தெரிவு செய்யும் பொழுது சட்டமா அதிபர் பாரபட்சமான முறையில் செயற்படுவதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் சட்டவாதி நாமல் ராஜபக்ஷ இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக அரசியல் கைதிகளை தெரிவு செய்யும் பொழுது பண மற்றும் அரசியல் செல்வாக்கு பெற்ற கைதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்றது. எல்டிடி தலைவரின் நண்பர் என கூறப்படும் ஒரு கோடீஸ்வர வியாபாரியை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த இணக்கம் தெரிவித்த சட்டமா அதிபர் லகி அல்கம கொலை வழக்கின் சந்தேக நபர்களுக்கு புனர்வாழ்வளிக்க மறுப்பு தெரிவித்து வருகின்றார். சட்டமா அதிபரின் இந்த நிலைப்பாட்டை எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட விருப்பம் தெரிவிக்கும் கைதிகளுக்கு புனர்வாழ்வு நடவடிக்கைகளின் போது முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதே இதன் மூலம் காண்பிக்கப்படுகின்றது. இது உடனடியாக நிறுத்தப்பட்டு சகல கைதிகளுக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் சட்டவாதி நாமல் ராஜபக்ஷ. மேலும் கருத்து தெரிவித்த சட்டவாதி நாமல் ராஜபக்ஷ, புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக கைதிகளை தெரிவு செய்யும் பொழுது மேற்கொள்ளப்படும் அரசியல் தலையீடுகள் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். அதே போன்று கைதிகளை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் ஒரு சுயாதீன குழு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் தலைவர் சட்டவாதி நாமல் ராஜபக்ஷ.
குழம்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து ஒரு தமிழ் குறிப்பு. தண்டவாளம் அருகே பிணமாக மீட்கப்பட்ட தலித் இளைஞர் இளவரசனின் உள்ளரை மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அவரின் குடும்பத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். வன்னியர் ஜாதியைச் சேர்ந்த பெண்ணை இளவரசன் காதலித்து திருமணம் புரிந்தமைக்கு வன்னியர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்தது. இளவரசனின் மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் குரல் எழுப்பி வருகின்றன. மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
தருமபுரியில் ரயில் தண்டவாளம் அருகே மூளை சிதறுண்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இளைஞன் இளவரசனுக்கு தருமபுரி அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாகவே அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று முடிவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை நடந்த நேரத்துக்கு 12 முதல் 24 மணி நேரம் வரை முன்பாக இளவரசனின் உயிர் பிரிந்திருக்கிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளவரசனுக்கு தருமபுரியில் நடத்தப்பட்டிருக்கின்ற பிரேத பரிசோதனையின் முடிவு குறித்து தருமபுரியில் இருக்கின்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் நியாஸ் அகமதுவை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நேற்று இரவு பிரேத பரிசோதனை முடிவு எங்கள் கை கிடைச்சது. தலையை அடிப்பட்டுதான் அவங்க இறந்திருக்காங்க, உறுதி செய்திருக்கிறார்கள். அது தற்கொலையா இல்ல கொலையா என்று அடுத்த கட்ட விசாரணையிலும் இதிலும் தான் தெரியும். முழுமையான போரன்சிக் இந்த பிரேத பரிசோதனை இது என்று நமக்கு கிடைப்பதற்கு 4-5 நாட்கள் ஆகும் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறினர்.
அதே நேரம் மீண்டும் ஒரு பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றனவே.
இப்ப நடந்த பிரேத பரிசோதனை இதற்கு புறம் சட்டத்திற்கே புறமானது என்று தலித் உள்ள தலித் மூமெண்ட்ஸை சேர்ந்த சில தலைவர்களும் அவர்கள் உறவுடன் குற்றம் சுமத்தினர். ஒரு பிரேத பரிசோதனை நடக்க வேண்டும் என்றால் காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணிக்குள் தான் நடக்க வேண்டும். ஆனால் இவர்கள் காலை எந்த பிரேத பரிசோதனை இல்லாத அளவுக்கு 6 மணிக்கே இந்த பிரேத பரிசோதனை ஆரம்பித்துள்ளார்கள். உரிய அனுமதியும் பெறவில்லை, பெற்றோர்களிடமும் அல்ல இரத்த சம்பந்தப்பட்ட நம்மளும் உரிய அனுமதி பெறவில்லை என்று இவர்கள் குற்றம் சுமத்தினர். அதுபோல் நடந்த பிரேத பரிசோதனையிலும் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை, இன்டர்னல் இன்ஜுரிஸ் தான் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்று நேற்று நடந்த வீடியோவை பார்த்த சில நிபுணர்கள் கூறியதாக இவர்கள் நம்மிடம் கூறினர்.
தற்போது இளவரசன் குடும்பத்தாரின் நிலை எவ்வாறு இருக்கிறது?
இளவரசன் குடும்பத்தினர் உறுதியாக இருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை நடக்கும் வரை நாங்கள் பிரேதத்தை வாங்க மாட்டோம் என்று அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள்.
இப்போது திவ்யா குடும்பத்தினர் அவர்கள் தரப்பிலிருந்து எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா?
இன்று திவ்யா தருமபுரி வந்து அருகில் தருமபுரி அருகில் செல்லன்குட்டை கிராமத்திற்கு வந்துள்ளார். இன்று மற்ற யாரையும் பார்க்க திவ்யா விருப்பப்படவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் திவ்யாவிற்கு இந்த இதுவும் வாங்கக்கூடாது, அவள் எதுவும் தவறாக முடிவு எடுத்து விடக்கூடாது என்ற மன அழைச்சிதான் எடுத்துவிடக்கூடாது காரணத்திற்காக நேற்று ஹைகோர்ட் அவர் கவுன்சிலிங் அவர் மருத்துவர் குழுவை கொண்டு கவுன்சிலிங் தர வேண்டும் என்று சொன்னது. இங்கு சேலத்தை சேர்ந்த மேனகா என்ற மருத்துவர் அவங்க போய் இன்று அவர் எஸ்பியும் ஒரு மருத்துவரும் சென்று அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்துள்ளார்கள்.
இளவரசன் மரணம் சம்பந்தமான விசாரணைகளை ரயில்வே போலீசார் மேற்கொண்டு வந்தனர். ஆனால் அந்த விசாரணை வந்து காவல்துறையிடம் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. அதில் தற்போது என்ன நிலைமை?
காவல்துறை நேற்று இரவு டிஜிபி ராமானுஜம் ஒரு இது அறிக்கை வெளியிட்டார். டவுன் போலீஸ்க்கு மாற்ற வேண்டும், ரயில்வே போலீஸ்ல இருந்து நம்ம ரெகுலர் போலீஸ்க்கு மாற்ற வேண்டும் என்று வெளியிட்டார். அதன்படி டிஎஸ்பி அரூர் டிஎஸ்பி சம்பத் பி சம்பத் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விசாரணைக்கும் இளவரசன் குடும்பத்தினரும் தலித் மூமெண்ட்டை சேர்ந்த தலைவர்களும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சம்பத் வந்து ஒரு ஆன்டி தலித்தா இருக்கிறாரு, எங்களுக்கு அவர் தலைமையில பண்ணக்கூடாது, முக்கியமாக நாங்கள் கேட்டது சிபிஐ விசாரணை தான், வேற இந்த விசாரணைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று இவர்கள் ரொம்ப தெளிவாக கூறுகிறார்கள்.
தற்போது தருமபுரியில் சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது?
பதற்றம் நிலவுகிறது, ஆனால் அளவிற்கு பதற்றத்திற்கு மேலாக இங்க போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு 4 மாவட்ட எஸ்பி நேற்று வரை டிஐஜி இருந்தார், இன்று டிஐஜி இருக்கிறார். எதற்கு இவ்வளவு போலீஸ் பொதுமக்களும் அச்சுறுத்தினா அந்த அளவு ஒரு பதற்றம் இங்கு நிலவவில்லை. மருத்துவமனையின் 3 வாசல்களும் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவத்திற்கு வர இதர நோயாளிகளும் இதற்கு சிக்கலுக்குள்ளாகிறார்கள்
என்றார் தருமபுரியில் இருக்கின்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் நியாஸ் அகமது. இதனிடையே தருமபுரி பகுதியில் ரயிலில் எவரும் அடிபட்டதாக அவ்வழியாக சம்பவ இரவு சென்ற எந்த ஒரு ரயிலின் ஓட்டுநரும் தகவல் கொடுத்திருக்கவில்லை என்று தாம் நடத்திய விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக இந்து நாளிதழ் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மனித சடலம் எதனையும் ரயில் தண்டவாளத்தை ஒட்டி கண்டதாக கூட அந்த பாதையில் சென்ற ரயிலின் ஓட்டுநர் ஒருவரும் தகவல் கொடுத்திருக்கவில்லை என்றும் தாம் விசாரித்த வகையில் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தித்தாள் கூறியிருக்கின்றது. தலித் சமூகத்தை சேர்ந்தவரான இளவரசன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த திவ்யாவை சென்ற வருடம் காதல் திருமணம் செய்து கொண்டதை அடுத்து திவ்யாவின் தந்தை தற்கொலை செய்து கொள்ள தருமபுரியில் சாதி கலவரம் வெடித்திருந்தது. வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டிருந்தன. தந்தையின் மறைவு தன்னை வாட்டுவதாகவும் இனி தான் இளவரசனுடன் சேர்ந்து வாழப் போவதில்லை என்றும் கடந்த புதன்கிழமை அன்று திவ்யா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். போன மாதம்தான் இவர் இளவரசனிடமிருந்து பிரிந்து தாயுடன் வாழச் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தொகுத்தளித்தவர் சதாத். அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. அமெரிக்க உளவு ரகசியங்களை வெளியிட்ட எட்வர்ட் ஸ்டோனனுக்கு அரசியல் புகலிடம் அளிக்க தயாரென தென் அமெரிக்க நாடுகளான நிகராகுவா மற்றும் வெனிசுவேலா நாடுகளின் தலைவர்கள் அறிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அமெரிக்கா தன்னிடம் ஒப்படைக்கும்படி கேட்டு வரும் அந்நாட்டின் முன்னாள் உளவுத்துறை கணினி நிபுணர் எட்வர்ட் ஸ்னோடனுக்கு அரசியல் தஞ்சம் அளிப்பதற்கு வெனிசுவேலாவும் நிக்கரகுவாவும் தயார் என்று அறிவித்திருக்கின்றன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் விமான நிலையத்தின் டிரான்சிட் ஏரியா, அதாவது பயணிகள் விமானம் விட்டு விமானம் மாறுவதற்காக உள்ள பகுதிக்குள் ஸ்னோடன் தற்போது தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. ஏற்கனவே 21 நாடுகளிடம் ஸ்னோடன் அரசியல் தஞ்சம் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார். பல நாடுகள் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்துவிட்டன. இப்போது மேலும் 6 நாடுகளிடம் தஞ்ச கோரிக்கையை அவர் முன்வைத்திருப்பதாக விக்கிலீக்ஸ் இணையதளம் கூறுகிறது. ஆனால் அமெரிக்காவின் தலையீடு இருக்கும் என்ற காரணத்தால் எந்தெந்த நாடுகள் என்று கூற விக்கிலீக்ஸ் மறுத்துவிட்டது. இப்போது வெனிசுவேலாவும் நிக்கரகுவாவும் அவருக்கு சாதகமான பதிலை அளித்திருக்கின்றன. ஆனால் இந்த நாடுகளுக்கு சென்று சேருவதுதான் ஸ்னோடனுக்கு இருக்கின்ற சிரமம் என்று மாஸ்கோவில் உள்ள பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். ஸ்னோடனை ஏற்றிய விமானம் ஐரோப்பிய வான்பரப்புக்குள் பறக்க முடியாமல் தடை விதிக்கப்படலாம். ஸ்னோடன் ஒளிந்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்டே இந்த வாரத்தின் முற்பகுதியில் பொலிவியாவின் அதிபர் மாஸ்கோ சென்று திரும்பிய விமானத்தை பல ஐரோப்பிய நாடுகள் தமது வான்பரப்புக்குள் பெற தடை விதித்தன. வெனிசுவேலாவின் சுதந்திர தின மேடையில் பேசிய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ,
We have decided to offer the international humanitarian right to asylum to protect this young Edward Snowden from the persecution that has
வெனிசுவேலாவின் அரசு தலைவர் என்ற ரீதியில் நான் அந்த அமெரிக்க இளைஞன் ஸ்னோடனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தஞ்சம் அளிக்க தீர்மானித்திருக்கின்றேன். வட அமெரிக்காவின் ஒடுக்குமுறையிலிருந்து தப்பி அவர் பொலிவாரும் சாவேஸும் பிறந்த இந்த மண்ணுக்கு வர முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் என்றார் வெனிசுவேலா அதிபர் மதுரோ. அமெரிக்க உளவுத்துறையின் ரகசிய கண்காணிப்பு செயற்திட்டத்தை அம்பலப்படுத்தியமைக்காக ஸ்னோடன் மீது அமெரிக்க அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. மாஸ்கோவில் உள்ள நிக்கரகுவா தூதரகத்திற்கு ஸ்னோடனின் விண்ணப்பம் வந்திருப்பதாக அதிபர் டேனியல் ஒட்டேகா கூறுகிறார்.
We are an open country. We are respectful of the right to asylum. And it is clear that if the circumstances permit it,
நாங்கள் தயாராக இருக்கிறோம். தஞ்சம் பெறுவதற்கான உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம். சூழ்நிலைகள் சரியாக அமைந்தால் நாங்கள் ஸ்னோடனை மகிழ்ச்சியோடு இங்கு வரவேற்போம். இங்கு நிக்கரகுவா அவருக்கு அடைக்கலம் கொடுக்க தயாராக இருக்கிறது என்றார் நிக்கரகுவா அதிபர் ஒட்டேகா. 1980களில் நிக்கரகுவாவில் இடதுசாரி சாண்டினிஸ்டா இயக்கம் ஆட்சிக்கு வந்த காலத்தில், முதன் முதலாக பதவிக்கு வந்த காலத்திலிருந்தே டேனியல் ஒட்டேகா அமெரிக்காவுக்கு சவால் விடுத்து வருகிறார். முன்னதாக பொலிவியா ஸ்னோடனுக்கு அடைக்கலம் கொடுக்க தயார் என்ற சமிக்ஞைகளை காட்டியிருந்த நிலையிலேயே அந்நாட்டு அதிபரின் விமானத்திற்கு பிரான்ஸ், போர்த்துக்கல், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் தடை விதித்தன. அதனால் இந்த விமானம் ஆஸ்திரியாவில் 13 மணி நேரம் தரித்து நிற்க வேண்டி ஏற்பட்டது. இந்த நடவடிக்கைகளின் பின்னணியில் அமெரிக்காவின் அழுத்தம் இருப்பதாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் பலவும் விமர்சித்திருந்தன. 30 வயதான எட்வர்ட் ஸ்னோடன் ஆரம்பத்தில் ஹாங்காங் தப்பிச் சென்றிருந்தார். அதன் பின்னர் அங்கிருந்து அவர் மாஸ்கோ சென்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை அளித்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணசாமி. இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. அடுத்து நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நாராயணசாமி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கொடுத்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாம் ஜெயபிரகாஷ்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்றவரை 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸிலும் 19 மீட்டரில் 15690 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்கலாம்.
சரி, திருவோணமலையில் 2006 5 மாணவர்கள் கொலை குறித்த விவகாரத்தில் 12 போலீசார் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் பிரிட்டன் நேயர் கஜாந்தன், 6 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் திருப்தியான முறையில் நடத்தப்படாத விசாரணைகள் ஆரோக்கியமானதல்ல. அரசின் மீதும் சட்டத்தின் மீதும் மக்கள் ஏற்கனவே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். தொடரும் இவ்வாறான போக்கு இலங்கை அரசின் மீது ஒருவித விரக்தியான மனோநிலைக்கு மக்களை இட்டுச் செல்லும் என்கிறார்.
விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டிப்பு சரிதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பற்றி எழுதும் விஜயமங்கலம் குணசீலன், விடுதலை புலிகளின் இயக்கத்துக்கு தடை விதித்தது சரிதான் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கேட்டோம், சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. விடுதலை புலிகளை ஒழித்து விட்டோம், இயக்கத்தையே முடித்து விட்டோம் என்று கொக்கரிப்பவர்கள் எதற்கு தடை விதிக்கிறார்கள்? இல்லாத இயக்கத்திற்கு எதற்கு தடை? சட்டம் எப்படியெல்லாம் போகிறது பாருங்கள் என்கிறார்.
காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை என்ற செய்தி குறித்து எழுதும் கனடா நேயர் சனோவர்ணன், சட்டத்தை பாதுகாக்கும் காவல்துறையில் தொழில் புரியும் பெண்களின் பலர் வன்முறையின் வலியுடனும் வேதனையின் கனத்தோடும் பாலியல் கொடுமையுடனும் வாழும்பொழுது நாட்டில் பெண்கள் மீது நடக்கும் பாலியல் கொடுமைகளை எப்படி தட்டி கேட்க முடியும் என்கிறார்.
இதே விடயம் குறித்து எழுதும் சேலம் நேயர் ஜெயக்குமார், காவல்துறையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை குறித்து திலகவதி பேசினார். காக்கி சட்டைகளின் இந்த அக்கிரமம் வேலையே பயிரை மெய்வதாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்.
மத்திய அமைச்சர் நாராயணசாமி நேரடி ஒலிபரப்பில் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் கனடா நேயர் மகா, கூடங்குளத்தில் பல தடவைகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்த இவர் ஒரு காமெடி பீஸ், முக்கிய விஷயங்கள் பற்றி இவரிடம் கேட்பது என்பது கேலி கூத்து என்கிறார்.
தர்மபுரி காதல் ஜோடி விடயத்தில் இளவரசன் என்கின்ற இளைஞனின் மரணம் குறித்த செய்தி பற்றி எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், இளவரசன் மரண செய்தி அதிர்ச்சி அடை வைத்தது. இன்று பெற்றோர் மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து திருமணம் செய்து வைக்கும் கட்டத்தில் ஏமாற்றம் அடைகிறார்கள் என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து தெரிவிக்கும் திருவாரூர் சதக், நான் இதுவரை எத்தனையோ சம்பவங்களை கேட்டாலும் கண்டுகொள்ள மாட்டேன், ஆனால் இவரது மரணம் என்னை கலங்க வைத்து விட்டது என்கிறார்.
இதுகுறித்து ஒரு கொழும்பு நேயர் முகமது பாசித் ஃபேஸ்புக் மூலம் எழுதிய கவிதையிலிருந்து சில வரிகள். சாதி செய்த சதிக்கு நான் பலியானேன், உன் மீது நான் கொண்ட காதலுக்காக நீ தந்த பரிசை நான் ஏற்றேன், என் காதல் உனக்காக, என் உயிர் உன் சாதிக்காக என்று எழுதியிருக்கிறார்.
கணினியை இயக்க உதவும் மவுசை கண்டுபிடித்த டக்ளஸ் எங்கல்பார்ட் காலமானது குறித்து எழுதும் மட்டக்களப்பு நேயர் சுதர்சன் காத்தமுத்து, மனிதனின் கைக்குள் உலகை கொண்டு வந்த சுண்டலியின் தந்தை காலமானார், இன்று மவுசை தடவுகிற பொழுது அந்த ஸ்பரிசம் மனிதனின் நிலையாமையை வெறுமையாய் உணர்த்துகின்றது என்கிறார்.
தமிழ்நாட்டில் மலிவு விலை உணவகங்கள் திறக்கப்பட்டிருப்பது பற்றி எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, ஒரு நாகரிகமான அரசு மக்களின் வாங்கு மாற்றலை பெருக்க வேண்டுமே தவிர இதுபோல இலவசங்களையோ மலிவு சங்கதிகளையோ கொடுத்து பழக்கப்படுத்துவது என்பது சரியான வேலை அல்ல என்கிறார்.
திரைப்பட பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் மறைவு குறித்து எழுதும் பொட்டல் புதூர் நேயர் எஸ் பக்கீர் மைதீன், டிஎம்எஸ் மரணம் தொடர்பான சிறப்பு பெட்டக நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, தமிழும் இசையும் உள்ளவரை அவரது குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்கிறார்.
இதே பெட்டகம் குறித்து எழுதும் பாண்டிச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் ஆகியோரின் வெற்றிக்கு டிஎம்எஸ்ஸின் குரல் வளமும் முக்கியமான காரணம், முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் செல்வாக்குக்கு கை கொடுத்தது டிஎம்எஸ் அவர்களின் பாடல்களே என்கிறார்.
எவரெஸ்ட் சிகரத்தில் குப்பைகள் பற்றிய செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, விலங்குகள் பறவைகள் போன்றவை செல்லும் இடங்கள் எல்லாம் குப்பையாவதில்லை, மனிதன் செல்லும் இடங்கள் தான் குப்பையாகின்றன, விண்வெளி வரை இப்படித்தான் குப்பை கூலமாக்கி விடுகிறார்கள், திங்கள் முதல் சனி வரை கிரகங்களை தேடிப் போய் கொண்டிருக்கும் மனிதன் அடுத்து எங்கே குப்பை கூட்டுவானோ என்கிறார்.
இலங்கையில் வறுமை காரணமாக பெண்ணொருவர் தனது 3 குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்ள முயன்றது வருத்தம் தந்தது என்று கூறும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்பிரமணியன், கொடிது கொடிது இளமையில் வறுமை என்ற ஔவையாரின் வரிகள் நினைவுக்கு வருகின்றன, அரசுகள் தான் உதவ வேண்டும் என்கிறார்.
ராஜபக்சே அரசில் மனித உரிமை நிலவரம் குறித்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு வெளியிட்ட தகவல்கள் பற்றி எழுதும் கல்பாக்கம் நேயர் சுகுமார், இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கும் 21 நூற்றாண்டிலும் உலகை ஏமாற்றி உரிமைகளை மறுத்து வருகிறது இலங்கை அரசு என்கிறார். சரி, இனி இலங்கையிலிருந்து வந்த 2-3 கடிதங்களை பார்க்கலாமே ஜெயபிரகாஷ்.
யாழ்ப்பாணம் புங்குடுதீவிலிருந்து பூச்சி கிருஷ்ணகுமார் எழுதியிருக்கின்ற கடிதத்தில், தென்னிலங்கை பிரதான எதிர்க்கட்சி யுஎன்பி வலி வடக்கு மக்களின் காணி சுவீகரிப்புக்கு எதிராக குரல் கொடுப்பது வடமாகாண சபை தேர்தலை நோக்காக கொண்டே அண்மையில் மன்னார் ஆயரின் சந்திப்பில் அது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. இதற்கு மேல் தமிழ் கட்சிகளின் உட்பூசலும் அவர்களின் மேதின கூட்டங்களில் வெளிப்பட்டன, தமிழர் தரப்பு சிந்தித்து செயற்பட்டால் சரி என்று கூறியிருக்கிறார். கண்டியிலிருந்து சோ சரவணகுமார் எழுதியிருக்கின்ற கடிதத்தில், அனைவருக்கும் அறிவியலில் மனிதரின் ஆயுட்கால நீடிப்பும் எலிகளின் பரிசோதனையும் நல்ல ஆராய்ச்சியே, எனினும் பலன்கள் உலக மக்களை எட்டுமாயின் பாவம் பூமி பந்து தாங்காது என்று கூறியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர்களே, தமிழிசை குறித்த உங்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இலங்கை இந்திய நேயர்கள் தங்களது கருத்துக்களை உள்ளூர் கடிதம் மூலமாகவே எமக்கு தெரியப்படுத்தலாம். எமது இலங்கை முகவரி பிபிசி தபால் பெட்டி எண் 654 கொழும்பு, இந்திய முகவரி தபால் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 606. இதுவரை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை எமக்கு தெரியப்படுத்தலாம். இனி தலைப்புச் செய்திகள்.
வடகிழக்கு நைஜீரியாவில் இஸ்லாமிய ஆயுதாரிகள் என்று சந்தேகப்படுவோர் பள்ளிக்கூடம் ஒன்றுக்குள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 30 மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எகிப்தில் பதவி விலக்கப்பட்ட அதிபர் மோசியின் ஆதரவாளர்கள் அவர் இராணுவத்தால் பதவி விலக்கப்பட்டதை எதிர்த்தும், முஸ்லீம் சகோதரத்துவ கட்சியின் மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.